கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 32 அத்தியாயம். நெஞ்சும் நிலவும் மதுரன் விடைபெற்றுக் கொண்டு பிரியா மனத்தோடு சென்றான். சிவனடியாரும் மேல நடப்பது போல் முதலில் பாவனை செய்து பிறகு விரைந்து நடந்து கோட்டையின் புறவாயிலை கடந்து ஆற்றங்கரை ஓரமாக செழித்து வளர்ந்திருந்த பூங்காவினுள் நுழைந்தார். அந்த மலர்வனம் கலையிழந்திருந்தது. இயற்கை தாயின் இன்ப விளையாடலால் செழித்திருந்த மரம் செடி கொடிகள் வழிவகையின்றி வளர்ந்திருந்தன. சரிவர கவனிப்பார் இல்லாமல் எங்கும் புதர் மண்டி கிடந்தது. ஒரு காலத்தில் பல நறுமண மலர்ச்செடிகள் நிறைந்திருந்த அந்த தோட்டத்தில் இப்போது அவை இருக்குமிடமே தெரியவில்லை. அழகையின் அடைப்பாத இருந்த விடம் தெரியவில்லை. முன்னம் சின்னஞ்சிறு சிறியாயிருந்தவை இப்போது பிரம்மாண்டமான மரங்களாய் விளங்கின. அரச மரங்களும் ஆலமரங்களும் நிறைந்திருந்தன. நொய் என்ற வண்டின் ரீங்காரம் சூழ்ந்திருந்தது. கூட்டை அடைந்ததும் தங்கள் குரலோசையை விடாத பறவை இனங்களின் சப்தம் நிறைந்திருந்தது. கீழே சாய்ந்து வீழ்ந்திருந்த சருகுகளின் மேல் முயல்களும் கீரிகளும் ஓடும் போது சலசலவென ஓசை எழுந்தது. பசுமையும் செழுமையும் நிறைந்த அந்த பெரு மலர்காவின் மீது வானத்தை வழங்கிய வெண்மதி தன் நிலவை பொழிந்து கொண்டிருந்தது. எங்கோ மறைந்திருந்த பூத்த புது மலர்களின் நறுமணம் குப்பென்று காற்றிலே கலந்து மிதந்து வந்தது. வெண்ணிலவின் தன் ஒளியையும் வீசும் காற்று சுமந்து வரும் மனத்தையும் ரசித்தவாறு சிவனடியார் மெல்ல அந்த மலர்வனத்திற்குள் நுழைந்து நீண்ட நாட்கள் பழக்கப்பட்டவர் போல் ஒற்றையடை பாதை வழியே நடந்து சென்றார். அந்த இடத்திலே ஆறு வளைந்து தோட்டத்தை தழுவி கொண்டு சென்றது. நதி தேவிக்கு மரங்கள் எனும் தோழர்கள் வந்தனை கூறுவது போல் ஆற்றங்கரையில் வளைந்து நின்றன. சரக்கொன்றை மரத்து கிளை ஒன்று தாழ்ந்து வளைந்து ஓடும் நீரை தொட்ட வண்ணம் இருந்தது. அந்த மரத்தின் அருகே படித்துறை, அரசு குடும்பத்து மகளிர் வந்து நீராடும் இடம் இது. இப்போது அங்கே எவரும் வருவதில்லை என்பதை புலப்படுத்துவதைப் போல் அந்த நீராடும் இடத்து படிக்கட்டுகள் பழுதுபட்டு கிடந்தன. படிக்கட்டுகள் சிதைந்திருந்தன. பாறை இடுக்குகளில் செடிகள் முளைத்திருந்தன. படிக்கட்டுகள் ஆரம்பமாகும் இடத்தில் அழகிய மேடை. வழவழப்பான அந்த மேடை சந்திரகாந்த கல்போல் மெலிந்தது. அது பழுதடையவில்லை. நமது சிவனடியாருக்கு என்று அது அழகோடு விளங்கியது போலும். அப்பாடா என்ற ஒய் ஒளியோடு அந்த மேடை மீது அமர்ந்தார் சிவனடியார் வடிவில் இருந்த அருண்மொழி. முற்றும் துறந்த முனிவராக அவர் வெளியில் தோன்றினாலும் அவர் உள்ளம் அப்படியெல்லாம் எளிதில் துறவரம் பூண சம்மதிக்கவில்லை. அந்த நிலவ வேளையும் ஓடுமாறும் அழகிய படித்துறையும் மிதந்து வரும் நறுமணமும் பசுமையான சோலையும் அவர் இதயத்தில் புது பொலிவை ஊட்டின. அவர் ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்த வண்ணம் அந்த மேடையில் படுத்தார். அந்த ஆற்றங்கரை பகுதிகளில் ஆர்வமோடு அவர் நடமாடியிருக்கிறார். அந்த படித்துறையில் அமர்ந்து தனியே சிந்தனை செய்திருக்கின்றார். திருமணமான பிறகு ஒரு நாள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த சம்பவம் மறக்க முடியாத ஒன்று. மாலை மங்கிவிட்டது. பௌர்ணமி நாள். அப்பொழுதுதான் சந்திரன் உதயமாகிக் கொண்டிருந்தான். இருண்ட நேரத்தில் அவனுடைய முதல் ஒளி சற்று மங்களாகத்தான் இருந்தது. அந்த ஒளியே வானத்திற்கு இதமாக இருந்தது. இளைய பிராட்டியாரோடும் மற்ற தோழிகளோடும் நீராட வந்திருந்தாள் அவள். நீராடி கழித்து வெகு நேரம் கேளிக்கைகளில் ஆழ்ந்த பிறகு திடீரென வானத்திற்கு கால் வலித்தது. அங்கே இருந்த மரவேரில் அமர்ந்தாள். இளைய பிராட்டியாரும் சேடிகளும் நந்தவனத்தில் எங்கோ சென்று விட்டனர். வானத்திற்கு வேடிக்கை காட்ட அவர்களுக்கு எண்ணம். வானத்தையும் பிடிவாதமாக அங்கே அமர்ந்திருந்தாள். பிறகு மெல்ல எழுந்து பழையபடி நீர்த்துறைக்கே வந்தாள். கடைசி படிக்கட்டு வரை இறங்கினால் காலை தொங்க விட்டு கொண்டு அமர்ந்தாள். அந்த நிலை இன்பமாக இருந்தது. அப்பொழுது அருண்மொழி மெல்ல பின்புறமாக சந்தடியின்றி வந்தார். திடீரென அவள் கண்களை மூட விரும்பினார். அவள் அஞ்சு விடுவாள் என்பது அவருக்கு தெரியும். எனினும் மெல்ல மெல்ல அவள் அருகே வந்து அவள் கண்களை சட்டென மூடிவிட்டார். திடீரென கண்கள் மூடப்பட்டதால் வானத்தை நடுங்கி போய்விட்டாள். தன் வளைக்கரங்களால் மூடிய கரத்தை தொட்ட பிறகுதான் அவளுக்கு உயிரே மீண்டது. சட்டென எழுந்து நின்ற வானத்தையை பார்த்து அருண்மொழி கலகலவென்று நகைத்தார். அந்த சிரிப்பின் அழகை வானத்தை அனுபவித்தாள். அந்த கூறிய நாசியின் கீழே செவ்வுதடுகள் சிந்திய அந்த முத்து பல்வரிசை அவள் இதயத்தில் மோகன மயக்கத்தை ஊட்டியது. வட்டக்கரிய விழியில் தழும்பும் அமுதகுணமும் வட்டக்கரிய விழியில் தழும்பும் அமுதகுணமும் ஒளியும் அவள் உடலில் இன்ப கிளுகிழப்பை ஓட்டின. கொடி போன்று அந்த இளம் அங்கை துவண்டாள். மதிகண்டு மலர்ந்த குமுதம் போன்று அவள் உடலும் உள்ளமும் மலர்ந்தன. அருண்மொழி தன் நீண்ட கரங்களால் அவளை அணைக்கவில்லையானால் துவண்ட அந்த பொற்கொடி கீழே விழுந்திருப்பாள். வானதி, பயந்து விட்டாயா? இன்று சோழ நாட்டு இளவரசி, நாளை மகாராணி பட்டம் சூடி சோழ நாட்டு மக்களிடையே அச்சமின்மையும் அன்பும் அறமும் வளர்க்க வேண்டிய நீ அஞ்சலாமா என்று அருண்மொழி கேட்டார். பெண்புறாவின் குரல் போன்று வானத்தியிடமிருந்து ஏதோ ஒளி வந்தது. அருண்மொழியின் விரிந்த மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவள் கண்களில் இன்பக் கண்ணீர் தழும்பியது. அருண்மொழி மேலும் பேசினார். வானதி, என் தமக்கு யார் இளைய பிராட்டி உன்னை அஞ்சா நெஞ்சினலாக வளர்த்திருப்பாள் என்று எண்ணினேன். நீ இன்னும் பயத்தை விடவில்லையா என்று கேட்டார். அவர் பிடியிருகியது. வானத்தி அவரை நிமிர்ந்து நோக்கினால் அவள் பார்வையிலேயே ஏதோ பெரும் கேள்வி கேட்பது போலிருந்தது. என்ன பார்க்கின்றாய் வானத்தி? உன் விழிகள் ஏதோ கூற முயல்கின்றனவே. தைரியசாலிதான் என்கின்றாயா? தைரியம் மட்டும் இருந்தால் போதாது வானதி, உடலில் வலுவையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோழ நாட்டு மகுடம் அதிக பழுவானது, அதில் நவரத்தினங்கள் ஏராளம், தங்கத்தின் எடை அதிகம், அதை அணிந்து கொள்ள விசேஷம் பல வேண்டும். அதற்காக வேணும் நீ இன்னும் உடலை அதிக தெம்போடு வைத்திருக்க வேண்டாமா? வானத்தி சட்டென திரும்பி, மகுடம், வைர வைடூரிய மகுடம், அதற்கு நான் ஆசை கொண்டதே கிடையாது. சோழ நாட்டு பேரரசியாக வேண்டும் என்ற எண்ணத்தை எப்போது விட்டுவிட்டேன். நான் விரும்பியது எனக்கு கிடைத்துவிட்டது. உங்களுடைய இதய சாம்ராஜ்யத்துக்கு ராணியாக விரும்பினேன். உங்கள் பரந்த தோள்களை தழுவி என்றென்றும் இருக்கும் பேரின்ப நாட்டில் வாழ ஆசைப்பட்டேன். உங்கள் அழகு திருவுருவை என் இதய மண்டபத்தில் வைத்து பூசிக்கும் லட்சியத்தை கொண்டிருந்தேன். அவை கிடைத்துவிட்டன. என் ஆசை நிறைவேறிவிட்டது. நான் உங்கள் இதய ராணி. அதற்கு மகுடம் ஏது, கிரீடம் ஏது? வைர வைடூரியமும் கோமேதக மரகதமும் தங்கமும் வெள்ளியும் முத்தும் கோர்த்த அதிக கனமான மகுடம் அதற்கு ஏது? முடிசுடா ராணியாக மாற எண்ணினே, வென்றே. எனக்கு எதற்கு சோழ நாட்டு அரியணை? முன்பேதான் நான் சபதம் செய்திருக்கின்றேன். என்னை இன்னமா சோதிக்கின்றீர்கள்?
வானதி பேசிக்கொண்டே போனாள். அருண்மொழி இந்த சொற்களை எதிர்பார்க்கவில்லை. வானதி என்று உரத்த குரலில் கூப்பிட்டார்.
ஏன், நான் கூறுவது தவறா?
வானதி, நீ பயந்தவள், பலமற்றவள் என்று மட்டும் எண்ணினேன். நீ ஒரு குழந்தையும் கூட.
ஆம், நான் குழந்தைதான், உங்கள் அன்புக்கு ஏங்கி நிற்கும் குழந்தைதான்.
வானதியின் குரல் தழுதழுத்தது. அருண்மொழி அவள் கண்களை துடைத்து, வானதி, இதுபோல் எப்போதும் பேசாது. நீ பேசுவதை யாராவது கேட்டால் விபரீதம் விளையலாம் என்றுவாறு அவளை அணைக்க முயன்றான்.
என்னை பொறுத்தருளுங்கள், நான் கூறியது தவறு என்று தாங்கள் எண்ணலாம். ஆனால் நான் எப்போது உறுதி பூண்டு விட்டேன், நான் என்றுமே சோழ நாட்டின் ஒரு சாதாரண பிரஜைதான். ஏன், அப்படி இருக்கக்கூடாதா? மன்னரை மணந்தால் ராணியாகத்தான் வேண்டும் என்ற கட்டாயமா
என்று வானதி கேட்டாள். தொடர்ந்து அந்த பேச்சை வளர்க்க அருண்மொழி விரும்பவில்லை. ஆனால் வானதியின் கடைசி சொற்களை கேட்டவாறு குந்தவை வந்துவிட்டாள். தோழிகள் சற்று தொலைவிலேயே நின்றனர்.
ஆம் வானதி, மன்னரை மணந்தால் அரசியாகத்தான் வேண்டும். இது என்ன ஆச்சரியம்? நீ சபதம் செய்தாய் என்றால் என் அருண்மொழி மன்னாராவதையும் தடுத்து விடுவாயா? இன்னும் குழந்தை போல் பேசாதே. எப்போது வேடிக்கையாக செய்த சபதத்தை இன்னும் பிடிவாதமாக சாதித்து வருகின்றாயே. நீ சபதம் செய்வதால் நான் மட்டும் சபதம் செய்ய மாட்டேனா? வானதி, உன்னை இந்த நாட்டு அரசியாக்கி என் கைகளினால் உன் தலையில் மகுடத்தை அணிவிப்பேன் என்றாள்.
சபதம் நிறைவேற்றுவது போன்ற குரல் அழுத்தம் அவளிடமிருந்து வந்தது. வானதி ஏதோ பேச வாயெடுத்தாள். குந்தவை அவள் வாயை மூடி, விளையாட்டு போதும், தோழிகள் காதில் விழுமாறு ஏதாவது பேசாதே. அது போகட்டும், உன்னை எங்கெல்லாம் தேடி நாங்கள் அலைவது? என்னோடு வந்து கொண்டிருக்கின்றாய் என்று எண்ணினேன். அருண்மொழியை பார்த்தவுடன் மெல்ல நழுவி விட்டாயா எங்களிடமிருந்து என்றாள். வானதியின் முகத்தில் வெட்கம் சூழ்ந்தது. அக்கா என்று ஏதோ கூற அருண்மொழி வாயெடுத்தார். ஆனால் தோழிகள் கலகலவென்ற சிரிப்பு அவர் பேச்சை நிறுத்தியது. அந்த சிரிப்புள்ளி நந்தவனம் எங்கும் சூழ்ந்தது. நகை புள்ளி அருண்மொழி காதுகளில் இப்போது வீழ்ந்தது. சட்டென விழித்தார். அந்த ஆற்றங்கரை மேடையில் அப்படியே தூங்கி போயிருக்கிறார். பொழுது புலரப்போகும் சமயம் சுறுசுறுப்பாக விழித்தெழுந்த பறவைகள் கலகலவென ஒளி எழுப்பிக் கொண்டிருந்தன. அந்த ஒளிதான் நகைப்பொலி போல் அவர் செவிகளில் வீழ்ந்திருக்க வேண்டும். பழைய நினைவு கனவாக மாறினாலும் அந்த நினைவு அதிகாலையிலும் அவர் உள்ளத்தில் நடமாடிக்கொண்டிருந்தது. குந்தவையும் வானதியும் அன்று எப்படியும் தஞ்சைக்கு வந்து விடுவார்கள், அவர்கள் வந்த பிறகு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் என்று எண்ணிய அருண்மொழி கலைந்திருந்த தன் வேடத்தை சரி செய்யும் முன் நீராட ஆற்றில் இறங்கினார். குந்தவையும் வானதியும் இன்பவள்ளியும் ஏறி வந்த சிவிகைகள் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்தனர். குந்தவை சிவிகை தரையின் இடுக்கு வழியாக சிவனடியால் தென்படுகின்றாரா என்று பார்த்து கொண்டே வந்தாள். மதுரன் நடராச சிலைக்கு அருகே நிற்பதை குந்தவை கவனித்து விட்டாள். மதுரனும் இளைய பிராட்டியை கவனித்து விட்டான். சிவனடியார் கூறிய சொற்கள் அவனுக்கு சட்டென நினைவுக்கு வந்தன. அக்கா என்று கூறியவாறு விரைந்து வந்தான். மற்றவர்களை போகுமாறு செய்யை காட்டிய குந்தவை மதுரன் அருகே சென்றாள். மதுரன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு,
அக்கா, தங்களை சிவனடியார் ஒருவர் விசாரித்தார். தங்களுக்கு சிவனறியில் பல உபதேசங்களை செய்து வரலாம். தாங்கள் தஞ்சைக்கு வருவீர்கள் என்றும் கூறினார். அவர் முற்றும் உணர்ந்தவர் போலும் நீங்கள் வரப்போவது அவருக்கு தெரிந்திருக்கிறது.
குந்தவையின் உதடுகளில் புன்னகை நெளிந்தது.
ஆமதுரா, உங்களை எல்லாம் பார்த்து பல நாட்கள் ஆகின்றனவே, அதனால்தான் வந்தேன். வந்தேன் என்று கூறுவதை விட வந்தோம் என்று கூறலாம். என்னோடு இளவரசி வானதி தேவி வந்திருக்கின்றாள். இன்னொரு பெண், நீ எப்படி நன்றாக பாடுகின்றாயோ அதை போல் நன்றாக ஆடவல்லவள் வந்திருக்கின்றாள். அது சரி, சிவனடியார் எங்கு தங்கியிருப்பதாக கூறினார்? அரண்மனையில் இவ்வளவு இடம் இருக்கும் போது, இந்த நகரத்தில் எத்தனையோ மடங்கள் இருக்கும் போது, அவர் நகரின் புறத்தே உள்ள நந்தவனத்தில் தங்குகிறாராம். அக்கா, நீங்கள் இனி இங்குதான் இருக்க வேண்டும், உங்களுக்கு தெரியுமா? வல்லவரையர்
என்று ஏதோ கூற முயன்றவனின் எதிரே குந்தவை நிற்கவில்லை. அவள் அந்த இடத்தை விட்டு விரைந்து நடந்து கொண்டிருந்தாள். அந்த வெளி முற்றத்தை கடந்து, தாழ்வாரத்தை கடந்து, மாளிகை வெளிக்கூடத்தை கடந்து அவள் விரைந்து நடந்தவாறு இருந்தாள். குந்தவை அங்கிருந்து செல்வதற்கும் வல்லவரையரை இருவர் மெல்ல அணைத்துக் கொண்டு அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. அவர்கள் பின்னே பழுவேட்டரையர் கம்பீரமாக நடந்து வந்தார். காலையில் சோகமும் தாபமும் தடுமாற்றமும் குற்ற நெஞ்சின் குறுகுறுப்பும் தவழ பாதாள சிறைக்கு சென்றவர் இப்போது கம்பீரமாக நடந்து வந்தார். முகத்தில் வெற்றி பெருமிதம் சூழ நடந்து வந்தார். வந்தியத்தேவனை சிறைக்கு வெளியே அழைத்து வர அவர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமன்று. கைதட்டி காவலரை அழைத்தார். காவலர்கள் திடுதிடுவென்று ஓடி வரும் ஓசை கேட்டது. வல்லவரையரே, நீங்கள் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு விட்டீர்கள் போலிருக்கிறதே. நான் உள்ளம் திறந்து கேட்கிறேன், அன்போடு அழைக்கிறேன், என் அதிகாரத்தின் பெயரால் கட்டளையிடுகின்றேன். நீங்கள் சம்மதிக்கவில்லை எனின் இதோ காவலர்கள் வரப்போகிறார்கள். அவர்களை கொண்டே என் கரங்களின் விலங்கை மாட்ட சொல்ல போகிறேன். அவர்களும் சம்மதியாவிடில் என் உடைவாளால் என் தலையை நானே சீவிக்கொண்டு உயிர் தியாகம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றார். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். சொன்னதை செய்ய வல்லவர் பழுவேட்டரையர், ஐயா தனாதிகாரி அவர்களே, இந்த சிறுவன் பொருட்டு நீர் உயிர் விடுவதா? வேண்டாம் வேண்டாம், உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கள், இதோ என்னை உங்களிடம் ஒப்படைத்துக் கொண்டேன் என்று கூறி பழுவேட்டரையரை நெருங்கினார். பழுவேட்டரையர் கையில் பூமாலை இல்லை, இருந்தால் சூட்டியிருப்பார். அங்கே நுந்துபி முரசம் எக்காலம் இல்லை, இருந்தால் முழங்கி இருக்கும். வந்தியத்தேவனை மெல்ல அணைத்தவாறு அழைத்து சென்றார். ஓடி வந்த காவலர்களும் அதில் பங்கு கொண்டனர். சுரங்க வழி கடந்து வெளிச்சத்திற்கு வரும்போது வந்தியத்தேவன் கண்கள் இருண்டன. இது என்ன, மற்றொரு சுரங்க பாதையா? கோடி சூரிய பிரகாசமான ஒளி இருந்தும் நம் கண்ணை திறக்க முடியவில்லையே என்று வந்தியத்தேவன் எண்ணினார். கண்கள் தெரிந்திருந்தால் அவன் ஒருவேளை குந்தவையை பார்த்திருப்பானோ, அங்கிருந்து விரைந்து செல்லும் இளைய பிராட்டியை கண்டிருப்பானோ?
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.